ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஆதிசங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம். வழங்குபவர் திரு மணி டிராவிட் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தத்துவ சமன்வயா அப்படிங்கிற சமன்வயாதிகரணத்துல சர்வ வேதாந்தங்களும் பிரம்மஸ்வரூபத்தை தான் போதிக்கிறதுன்னு சொன்னார். ஈக்ஷத்தியதிகரணத்துல அதை ஆட்சேபிச்சு அது எப்படி பிரம்மத்தை போதிக்கிறதுன்னு சொல்ல முடியும்? ஜெகத்காரணத்தை சொல்லக்கூடிய வேதாந்தங்கள்லாம் பிரதானத்தை தான் போதிக்கிறதாக சொல்லணும், ஏன்னா பிரதானத்துக்கு தான் ஜெகத்காரணத்துங்கிறது சம்பவிக்கிறது அப்படின்னு ஆட்சேபம் பண்ணி, பிரதானத்துக்கு ஜெகத்காரணத்துவம் வராது, வேதாந்தத்துல அதுக்கு இடமே கிடையாது, அசப்தம் அப்படின்னு சொல்லி அதை நிராகரணம் பண்ணி, பிரம்மந்தான் ஜெகத்காரணம், வேதாந்தம் சொல்ற ஜெகத்காரணம் பிரம்மந்தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆனந்தமயாதிகரணத்துல இந்த ஆனந்தமய பிரம்ம வாக்கியம் இருக்கு, அதாவது அந்த ஆனந்தமயாதிகாரத்துல பட்சமான உச்ச பிரம்ம வாக்கியம் இருக்கு. இது பிரம்மத்தை பிரதானமாக தெரிவிக்கிறது, ஏதோ ஒரு கோஷத்துக்கு அங்கமாக தெரிவிக்கல அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானம் பண்ணினார். இதுவும் பிரம்ம சமன்வயம் தான். இந்த வாக்கியத்துக்கு பிரம்மத்துல சமன்வயம் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். சமன்வயம்னா தாத்பரியம், தாத்பரியம்னு தெரிவிக்கக்கூடிய ஒரு விசாரம் தான். எல்லா வேதாந்தமுமே பிரம்மத்தை தான் தாத்பரியன்னு சொல்றதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆனந்தமய வாக்கியம் அதைத்தான் சொல்றதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த கேள்விக்கு தான் பாஷ்யக்காரர் ஆனந்தமயாதிகரணத்துடைய உபோத்காரத்துல சொன்னார், பொதுவா சர்வ வேதாந்தமும் பிரம்மத்தைத்தான் சொல்றதுங்கிறது தீர்மானம் ஆனாலும் அதுக்குள்ள அவாந்தரமான சில விசாரங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய வேதாந்தங்களே பல விதமாக இருக்கு. சில இடத்துல கோபாதிகமாக பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது, அந்த இடத்துல அந்த உபாதி உபாதனைக்காக சில இடத்துல சொல்லியிருக்கு, சில இடத்துல அந்த உபாதிங்கிறது சுத்த பிரம்மத்தை போஷிக்கிறதுக்கு துவாரமாகறதே அப்படிங்கிறதுக்காக சொல்றது, அதாவது உபாதிய விவக்ஷ இல்ல, உபாதியை தள்ளி விட்டுட்டு அந்த உபாதி எந்த பிரம்மத்துக்கு உபாதியாக சொன்னோமோ அந்த ஸ்வரூபத்தை, பிரம்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு துவாரமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறத எந்த இடத்துல இந்த மாதிரி நிரூபணம் பண்றதுங்கிறத தெரிவிக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல சுத்தமான பரமாத்ம ஸ்வரூபத்தை நேரடியாக சொல்றது சப்தம் அதையும் சொல்லி ஆகணும். உபாதி சம்பந்தமே இல்லாமல் சொல்லக்கூடிய வேதாந்த விசாரம், வேதாந்த வாக்கியம் எது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும். இத்தியாதிகள் அவாந்தரமாக பல விசாரங்களை தெரிவிக்கிறதுக்காக மேற்கொண்டு சகல கிரந்தமும் வருதுன்னு சொன்னார். அதுல ஆனந்தமயாதிகரணத்துல இந்த விசாரம் உபாதியை தெரிவிச்சு ஒவ்வொரு உபாதியா தாண்டேண்டு வந்து சுத்த பிரம்மத்துக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக வந்தது. இது சம்பூர்ண ஆனந்தமய வாக்கியம்னு சொன்னாக பிரகரணம்னு சொல்லலாம். சம்பூர்ணமான இந்த வெள்ளியே ஒரு ஒவ்வொரு உபாதியா சொல்லி அதுல இருந்து தாண்டி கடைசியில நிருபாதிதமான பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக உபாதியை துவாரமாக கொண்டது அப்படின்னு சொல்ல வந்தது. இப்போ அடுத்த சாந்தோக்கிய வாக்கியம் எடுத்துக்கோம். இந்த சாந்தோக்கிய வாக்கியத்துல இங்கேயும் ஒரு பிரம்மத்தை வர்ணனம் பண்ணிருக்கு, பிரம்மத்துக்கு ஒரு உபாதியை சொல்லிருக்கு. இங்க இந்த உபாதி பிரம்மம் நிருபாதிகம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இல்ல, பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக இல்ல, பிரம்மத்தை இந்த குணத்தோடு உபாசனம் பண்ணினால் இந்த பலம் வரும். அது சாதாரணமா எல்லா இடத்துலயுமே ஒரு பலம் வேணும்னு சொன்னா அது சாதனம் என்ன அப்படின்னு ஒரு ஜிஜ்ஞாசை வருது இல்லையா? அந்த பலம் வேணும்னு சொன்னா அது சாதனம் என்னன்னு நம்ம தேடுவோம். ஆனா அதுக்கு அலௌகிகமான சாதனத்தை வேதம்தான் போதிச்சாகணும். அதனால உபாசனை அதே சமயத்துல கர்மா இது ரெண்டுமே அலௌகிகமான சாதனம். அதனால நம்மளால அந்த சாத்திய சாதன பாவத்தை பலத்துக்கும் அந்த சாதனத்துக்கும் சாத்திய சாதன பாவத்தை தெரிஞ்சுக்க முடியாது லௌகிக பிரமாணங்கள்னால. அப்படி இருக்கிறது வேதம் போதிக்கிறது உபாசனையும் ஒரு விதமான மானசமான கர்மா. இந்த கர்மாவால நாம அந்த கர்மாவை அனுஷ்டிச்சு அதனுடைய பலத்தை அடையலாம். இதுல சகுணமாக பிரம்மஸ்வரூபம் உபாசியமாக உபதேசிக்கப்படுறது, அதுக்காக வேதாந்தத்தில் இந்த வாக்கியங்கள் வந்திருக்குதுன்னு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இப்போ முதல்ல ஒரு சகுண வாக்கியத்தை நிரூபணம் பண்ணி பார்க்கிறார். விசாரம் பண்றார் அந்த சத்தர்மோபதேசம் இதம் ஆம்னாயது அத ஏதோந்தராதித்தே ஹிரண்ய ஸ்புருஷோ திருஷ்யதே ஹிரண்ய ஸ்மஸ்ருஹோ ஹிரண்ய கேசஹ ஆ பிரணக சர்வதேவ சுவர்ணஹ சத்த யதா கத்யாஹம் புண்டரீகம் ஏவ மக்ஷிணி சத்ய உதிதி நாமான் சயேத சர்வேபிய பாத்மபிய உதிதஹ உதேதி ஹவை சர்வேபி சத்பாத்மம் அதிதெய்வனம் அசாத்யாத்மம் அத ஏ சௌந்தரக்ஷணி குறுக்கோ திருஷ்டதே இத்தியாதி உபாசனா வாக்கியம் இப்பதான் முதன் முதலில் வருது. இது ஒரு உபாசிய ஸ்வரூபத்தை நிர்தேசம் பண்றது. இது ஒரு உத்தீசோபாசனை தான். உத்தீசோபாசனம்னா அதுல உள்ள ஓங்காரம் இருக்கு. அந்த உத்தீசம்னு சாமாவில ஒரு அவயவம் ஒரு பாகம் அது ஓம்னு ஆரம்பிக்கிறது. அந்த ஓங்காரத்தை உபாசனம் பண்ண சொல்லிட்டு பலவிதமாக உபாசனை சொல்லும் போது இது ஒரு உபாசனம். இதுல என்ன சொல்றதுன்னா அந்த ஆதித்யம் ஆதித்ய மண்டலத்திற்கு உள்ளேன்னு சொல்றோம். ஆதித்ய மண்டலமே இல்லை, ஆதித்ய மண்டலத்துக்கு உள்ள புருஷா திருஷ்யதே ஒரு புருஷன் ஒரு புருஷாகாரமான ஒரு ஸ்வரூபம் தெரியுது. யாருக்கு தெரியுதுன்னா நமக்கு தெரியுதுன்னு இல்லை உபாச காலத்துக்கு தெரியுது. உபாச காலத்து ஏகா சாட்சாத்தா தெரியுதான் ஏகா திருஷ்யதே. அந்த சொரூபம் எப்படி இருக்கு? அந்த சொரூபத்தை பத்தி சில வர்ணனங்கள் பண்றது. ஹிரண்யஸ்மஸ்ரு அதாவது சம்பூர்ணம் கைகாரம் தலையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சுவர்ணமயம். சுவர்ணமயம்னு சொன்னா ஜோதிர்மயம் சுவர்ணம் மாதிரி வெளிக்கிறது. வளர்ந்துருக்கான் வெளிச்சு வெளிச்சுட்டு இருக்கான் பிரகாசமா இருந்துட்டு இருக்கான். ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்ய கேசகா நான் சாதாரணமா நாம நினைச்சோம் உடம்பெல்லாம் அப்படி இருந்தாலும் இந்த கேசம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கருப்பா இருந்தா தான் நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். கருப்பா வேற கலர்ல இருக்கணும்னு. ஆனா இந்த புருஷனுக்கு அந்த ஸ்மஸ்ரு கேசம் இது எல்லாம் கூட அதே சுவர்ணமாகவே இருந்துருக்கு. ஆனால் கண்ணுல மாத்திரம் ஒரு வித்தியாசம் இருக்கு. தக்க யசா கப்பியாசம் குண்டரீகம் தேவ மக்ஷின் அந்த ஆதித்ய மண்டல புருஷனுடைய கண்கள் ரெண்டும் இருக்கு. இது ஒரு குண்டரீகம்னா ரத்த குண்டரீகம் அதாவது கமலம் தாமரையை போல இருக்கான். தாமரை போலன்னா எந்த தாமரை போல? செந்தாமரை போல இருக்கு. விசேஷமா மகாபுருஷாளுடைய நேற்றத்தை வர்ணனம் பண்ணும் போது அதுக்கு உபமானமாக சொல்றது செந்தாமரை. வெறும் தாமரை இல்லையா? தாமரைன்னு சொன்னா தாமரையில மாதிரி கண் இருக்கு அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம் இல்ல. தாமரையில இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம் இருக்கு அந்த நிறம் கண்ணுல இருக்கணும். நேற்றத்தினுடைய பிராந்தங்கள் நல்ல செக்கச்சிவையர்னு இருந்தா அது மகாபுருஷ லட்சணம்னு சொல்றான். அதனால நேத்திரங்கள்ல இந்த பக்கம் கொஞ்சம் சிவப்பு இருக்குமே நம்மளை பார்ப்போம் அந்த சிவப்பு நல்ல சிவப்பா இருக்கு. அதை காமிக்கிறதுக்காக குண்டரீகம் திருஷ்டாந்தமா கொடுத்தார். குண்டரீகம் வெறும் கமலம்னு தான் அர்த்தமாகும். வெறும் கமலம் இல்லை கப்பியாசம் குண்டரீகம். இது பெரிய தகராறுலாம் இருக்கு கப்பியாச சப்தத்துல என்ன அர்த்தம் பண்றது அப்படிங்கிற இதுல ஆச்சாரியா சொல்லிவிட்டார். அது வந்து நேரடியா பகவானுடைய நேத்திரத்துக்கு உபமானமாக கப்பியாசத்தை சொல்லலை. கப்பியாசம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கபியுடைய பிருஷபாகம் அது வந்து அச்சு வேறுனு இருக்குங்கிறது இங்கெல்லாம் இந்த ஊர்ல தெரியறது இல்லை. ஆனா உத்தர தேசத்துல தெரியல. உத்தர தேசத்துல எந்த கபிய பார்த்தாலும் அந்த அதனுடைய பிருஷபாகம் இப்படி தெரியறது வெளிக்கிறது அப்படியே அந்த சாதாரணமா வர குழந்தைகளே அது மாதிரி இருக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி கிட்ட பேர்னு இருக்கக்கூடிய குண்டரீகம் இருக்கு. குண்டரீகத்துக்குதான் அது உபமானம். பகவானுடைய நேத்திரத்துக்கு இல்ல. அந்த குண்டரீகம் பகவானுடைய நேத்திரத்துக்கு உபமானமாக கொடுத்தார். இவர் அவரை பத்தி சில விஷயம் இன்னும் விசேஷங்கள் சொல்றது சயேஷ சர்வே பாத்மகா உதிதா. அது ஊர்த்துன்னு ஒரு பேர் வச்சார் உதிதகா. உதிதகான்னு சொன்னா ஊர்தும் உதிதா. இதுல இருந்து வெளியில வந்தவர் அதாவது பாபங்கள் பாபம்னு சொன்னா இந்த இடத்துல பாபம் பொண்ணு எல்லாமே சேர்த்துக்கிறது தான் வேதாந்தத்துல. சகல பாபங்கள்ல இருந்து அவர் மேல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாப சம்பந்தமே இல்லை. மேலேன்னு சொன்னா சம்பந்தம் இல்லைங்கிற அர்த்தத்தை சூத்திரக்காரரே ஒரு அதிகரணத்துல சொல்ல போறார். ஏதாவது பரோ திவோ ஜோதிர தீத்தியதே அப்படின்னு சொல்லி ஜோதிஷரனாது இது மேல இருக்காருன்னு சொல்றோமே மேல இருக்காருன்னா மேல கிரேன்ற மாதிரி உண்ட அப்படின்னு கேட்டு இல்லை சம்பந்தம் இல்லைங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்றதுன்னு சொல்றார். சர்வேபியஸ் பாத்மம் உதிதகா இப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை எவன் உபாசிக்கிறான் ஆதித்ய மண்டலத்துக்குள்ள அவர் இருக்கிறதாக இவன் உபாசிக்கிறான் அவனுக்கு என்ன பலம் வரும்? உதேதிகவை சர்வேபியஸ் பாத்மபிரகோ பாத்மபிரோ எயும் சர்வ பாபங்கள்லேருந்தும் அவன் விடுபட்டு மேலே வருகிறான். இது அந்த உபாசனத்துடைய ஒரு அர்த்தபாகம். இது பொருளம் இது அதிதெய்வதம். இது ஒரு உபாசனம் ஒரு பிரயோகம். அதோடு இல்ல அத்தியாத்மம் இந்த சரீரத்துக்குள்ளேயும் அதே புருஷனை அதே மாதிரியாக உபாசனம் பண்ணணும். அது என்னன்னா அச ஏழோந்தரக்ஷணி புருஷோ திருஷ்யதே. நம்ம கண் இருக்க கண்ணுக்குள்ள ஒரு புருஷன் தெரியறா உபாசகருக்குதான் நமக்கு தெரியற இது இல்லை. அந்த உபாசகர்களுக்கு அந்த ஆதித்ய மண்டலத்திலையும் சக்ருஷ்லையும் ஒரே ஆத்மஸ்வரூபம் இந்த ரூபத்துல தெரிகிறது. தகுணமாக அந்த ஆத்மஸ்வரூபத்தை இப்படி உபாசிக்கணும்னு சொல்லக்கூடிய வாக்கியம் இது. அதிதெய்வதம் அத்தியாத்மம் அப்படின்னு ரெண்டு விதமா சொன்னாலும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு உபாசனை. ஒரு உபாசனைக்கு இது ரெண்டு பிரயோகம்னு சொல்றோம். சாதாரணமா சௌத கர்மாவில அக்னிஹோத்திரம்னு எடுத்துக்கோ இல்லையா. அக்னிஹோத்திரம் வந்து சாயம் பிராதகா, சாயம் அக்னிஹோத்திரம் இது அக்னிஹோத்திரம்னு, பிராதகா அக்னிஹோத்திரம்னு பண்ணுவோம். இந்த ரெண்டு அக்னிஹோத்திரமானா அது ஒரு 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 கர்மானது. சாயங்காலத்துல ஆரம்பிக்கிறது, பிராதகாலத்துல பண்ணின உடனே அக்னிஹோத்திரம் முடிஞ்சது. சாயம் அது ஒரே அக்னிஹோத்திரத்துக்கு இது பிரயோகம்னு சொல்லலாம். ரெண்டு பிரயோகமும் சேர்ந்து ஒரு கர்மா. சாயம் அக்னிஹோத்திரம் மாத்திரம் பண்ணியாச்சு போறோம் அப்படின்னா அக்னிஹோத்திரம் பண்ணினதாக ஆகுது. இது அக்னிஹோத்திரம் இல்ல, பிராத்திர அக்னிஹோத்திரமும் பண்ணினாதான் அவன் அக்னிஹோத்திரம் பண்ணினதாக கணக்கு. பிராதம் சாயம் கணக்கு இல்ல, சாயம் பிராதகா, சாயங்கள ஆரம்பிச்சு பிராதகா சமாசி. அந்த மாதிரி இந்த உபாசனையிலும் நியமங்கள் வச்சிருக்கா. அதிதெய்வதம் ஒரு பிரயோகம், அத்தியாத்மம் ஒரு பிரயோகம், ரெண்டும் சேர்ந்து ஒரு உபாசனம் அப்படிங்கறத நிரூபணம் பண்றான் வித்யாதி சக்கர சம்சயா. இந்த இடத்துல பாக்கலாம் இந்த வாக்கியங்கள்லாம் அநேகமா பரமாத்மாவை சொல்றதுன்னு நமக்கு பார்த்தா புரியுறது இல்லையா. ஆதித்ய மண்டலத்திலையும், ஆதித்ய மண்டலம்னு பேரை கேட்டாலே அங்க வந்து நம்ம மனுஷெல்லாம் இருக்கிற மாதிரி, ஜீவன்கள் இருக்கிற மாதிரி இல்ல, இந்த பரமாத்மா ஸ்வரூபம் தான் இருக்கணும். அதுவும் வித்தியாசமான ஸ்வரூபம். ஆப்ரணகா இந்த கால் நுனி பரியந்தம், நக பரியந்தம், தலையிலேருந்து கால் பரியந்தம் எல்லாம் சுவர்ணமா இருக்காருன்னா அது ரொம்ப இலட்சணமா இருக்காருங்கிற விஷயம் எல்லாம் தெரியுது இல்லையா. அப்படி இருக்கிறச்ச நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு ஏதாவது இது உண்டா அப்படின்னு அது சந்தேகம் வரும். இந்த வார்த்தையில இது பரமாத்மாவை சொல்றதா இல்ல வேற யாரையாவது சொல்றதான்னு சந்தேகம் பட்டு விசாரம் பண்றாரே சுத்திரக்காரர். அப்படி சந்தேகம் வர்றதுக்காவது இடம் உண்டா அப்படின்னு நமக்கு சந்தேகம். இந்த சந்தேகத்தை நம்ம எப்படி தோக்கிக்கணும், ஏன் இப்படி தெரியுமா, இந்த மாதிரி கேள்வி ஏன் வருது தெரியுமா. இதெல்லாம் ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியம். ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியத்துல சந்தேகம் எப்படி வந்ததுன்னு சொல்றது ஒரு அவசியமான இதுதான். ஆனால் சந்தேகத்துக்கு இப்படி உபபத்தி என்ன உபபத்தி பண்ணணும்னு கேட்டா, ஜென்மாத்தியத்தான ஆரம்பிச்சு தத்துவ சுமந்தத்துல எல்லா லட்சண ஸ்வரூபங்கள்லாம் சொன்னாலும் அந்த பிரம்மஸ்வரூபத்து எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, நீங்க சொல்றக்கே சொல்லிட்டு எத்தது அதிருஷ்யம் அத்ராஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எந்த ரூபமும் இல்லை, அசரீரம் வாவா சந்தம், சரீரம் இல்லைங்கிற மாதிரிதான் பிரம்மஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு. ஆனா இந்த வாக்கியத்துல இதுக்கு கேசம் என்ன, நகம் என்ன, ஸ்பெஷல் என்ன, ஏதோ ஒரு குருக ஸ்வரூபம் கைத்தால் என்னெல்லாமோ நிறைய சரீரங்கள்லாம் சொல்றது. இப்பேற்பட்ட சரீரத்தை உடையவர் சாரீரராக தான் இருந்தா, உருவாதிகரணத்துல ஆனந்தமயாதிகரணத்துல ஆனந்தமயங்கிறது பிரம்மம் இல்லைங்கிறதுக்கு நீங்க என்ன கேட்டு சொல்லியிருக்கேன், சாரீரத்வசிரவணா என்ன சாரீரமாக சொல்லியிருக்கு, தலைகால் இந்த மாதிரி பக்ஷ அவயவங்கள்லாம் சொல்லியிருக்கு, பிரியகா மோதகா ஆமோதகா அப்படின்னு, அப்படியானால் அது பிரம்மம் இல்லை அப்படின்னு தானே நீங்க நிரூபணம் பண்ணினேன். அந்த நிரூபணத்தை வச்சு பார்க்கும்போது ஆதித்ய மண்டலத்துல தெரியக்கூடிய இந்த புருஷனுக்கும் அவயவங்கள்லாம், ஒரு புருஷனுக்கு சரீர அவயவங்கள்லாம் இருக்கிறதுனால, சரீரம் இருக்கிறதுனால இவன் பிரம்மமாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கோடி இப்படி ஒரு ஒரு பக்கம் தோன்றது மனசு. இன்னொரு பக்கம் பார்த்தா சர்வேத்ய பாப்மபியா உதிதா அப்படின்னு வேற சொல்லியிருக்கு. அதை பார்க்கறதுக்கு எந்த பாபமும் இவரை தொடரலன்னு சொன்னா அது வந்து அபகத பாபமான பிரம்மத்தை சொல்லு. பாபம் தொடராதவன் ஜீவனா ஈஸ்வரனா அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் தான் சொல்லுவார். ஜீவனுக்கு பாப சம்பந்தம் இல்லாமல் இருக்கவே இருக்கார். நவையில் சசரீரஸ்ய சதகா பிரியாப்பிரியோ ரபஹதிரஸ்தான் சுருதி சொல்றது. இவன் சசரீரனா இருந்த சசரீரனா இருந்தா தான் அவன் ஜீவனே அவனுக்கு பேரு. சசரீரனா இருந்தான்னா அவனுக்கு பிரியம் அப்பிரியம் இது ரெண்டும் தவிர்க்க முடியாது. பிரியம் அப்பிரியம் ரெண்டும் வரணும்னு சொன்னா அதுக்கு காரணமான தர்மாதர்மம் இருக்க வேண்டாமா? அப்படியானால் தர்மாதர்ம சம்பந்தம்ங்கிறது இந்த ஜீவனுக்கு நிச்சயமா இருந்தே ஆகும். இது இல்லாம இருக்கவே முடியாது. ஆனால் இங்க சர்வேபியா பாபமபியா உதிதான்னு சொன்னதுனால எந்த பாபமும் இவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன தெரியுதுன்னா இவர் ஜீவாத்மா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தோன்றது. அது மாத்திரம் இல்ல, இன்னும் மேற்கொண்டு சில விஷயங்கள்லாம் சொல்றதுக்க இவர் ஜீவாத்மாவாக இருக்க முடியாதுங்கிற எண்ணம் ஏற்படுறது. அதனால ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இது பரமாத்மாவை சொல்றதா ஜீவனை சொல்றதா அப்படின்னு சந்தேகப்பட்டு பூர்வபக்ஷம் சித்தாந்தம் பண்ணி விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணப்படுறது. தத்திர சம்சயா கிம் வித்யா கர்மாதிசயவசா பிராப்தோத்கர்ஷ கஷ்டித் சம்சாரி சூரிய மண்டலே சக்ருஷ உபாசியஸ்மேனே, இது ஒரு கோடி சந்தேகத்துல. சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய புருஷன் நம்மளை போல சாமானியப்பட்டவன்னு நான் சொல்ல வரல, சூரியபக்ஷியுடைய கோடி. ஆனா பரமாத்மா இல்லைங்கிறது நான் சொல்ல வரேன், சம்சாரி. ஆனால் வித்யா கர்ம அதிசயவசா பிராப்தோத்கர்ஷா, வித்யான்னா உபாசனை, கர்மாசனா உத்கிருஷ்டமான புண்ணியம், இந்த ரெண்டு புண்ணிய கர்மாக்கள், இது ரெண்டு நாளையும் நம்மளை விட உயர்ந்தவனானவன், அதிசயத்தை அடைந்தவன். ஆனால் சம்சாரி, சம்சாரி என்றுனா ஜீவன். சூரிய மண்டலே தக்ஷிக உபாசியத்துவேன ஸ்ருயதே, அவன்தான் அவனை பத்தி தான் இந்த வாக்கியம் தெரிவிக்கிறதா? இங்கா நித்திய சித்த பரமேஸ்வரர் பிராப்தோத்கர்ஷகானே ஜீவனை தான் சொல்லுவான். ஈஸ்வரனுக்கு உத்கர்ஷங்கிறது நித்திய சித்தமாக இருக்கு. நித்திய சித்தமான பரமேஸ்வரன் தான் இந்த வாக்கியத்துல சொல்லப்படுறாரா? இல்ல பிராப்தோத்கர்ஷம் வித்யா கர்மாதி கர்மாதிகளவசா சித்தமான உத்கர்ஷத்தை உள்ள ஜீவாத்மாவை இங்க கிரகிக்கணுமா அப்படின்னு சந்தேகம். சிந்தாவத் பிராப்தம் சம்சாரி விதி, இந்த குருபக்ஷி எழுதுகிறார் அப்படின்னு சொல்ற. இங்க சொல்லக்கூடிய இந்த புருஷன் பரமாத்மாவாக இருக்க முடியாது, சம்சாரியாகத்தான் இருந்தார், ஜீவனாகத்தான் இருந்தார். புதகா முதல் ஹேது ரூபவத்வசிரவணா, ரூபம்னா சரீரம்னு அப்படின்னு, சரீரம் அவருக்கு சொல்லியிருக்கு, அதனால அவர் சாரீரக ஜீவன் தான். நிர்ணயம் ஆயிடுச்சு. ஆதித்ய குருஷ ஏதாவது இரண்ய ஸ்மஸ்ருகுரு இத்தியாக ரூபம் உதாகும், அவருடைய ஸ்மஸ்ரு இந்த கலருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸ்மஸ்ரு மாத்திரமா இருக்கு, ஒரு சம்பூர்ண சரீரம் இருக்குங்கிறது ஆப்ரமகா சர்வசேத பூர்ணமா அவருக்கும் சரீரம் இருக்கு, அதுல உள்ள அவயவங்களை இது வர்ணிக்கிறது. அதனால சரீரம் இருக்கிறதுனால இவர் சாரீரக ஜீவாத்மா அதுதான் சொல்லியா. ஆதித்ய மண்டலத்துல அந்த குருஷனுக்கு சொன்ன அதே ரூபம் அக்ஷி குருஷன். சக்ஷுக்குள்ள நம்ம உபாசனை பண்ணக்கூடிய அந்த குருஷனுக்கும் சொல்லி அக்ஷி குருஷேபி கதேவ அபிதேசேன பிராப்தியதே சத்யகஸ்ய சதேவ ரூபம் இது அமுஷ்ய ரூபம். ரொம்ப அப்படியே இருக்கா ஒரே மாதிரி, அந்த சரீரமும் இந்த சரீரமும் அச்சு என்ன சொல்லுவோமே அந்த மாதிரி இருப்பாரு. அந்த சூரிய மண்டலத்திலையும் சக்ஷுலிங்கத்திலையும் ஒரே குருஷனே உபாசகர்கள் வித்தியாசமே தெரியல. அதனால சத்யகஸ்ய சதேவ ரூபம் இது அமுஷ்ய ரூபம், அங்க எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு. அங்க என் நாம தன் நாம பேரு கூட அப்படியே இருக்கு, உத்துன்னு அந்த பேர் வச்சா இங்கேயும் உத்துன்னு பேரு, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. அக்ஷி புருஷேபி கதேவ அதிதேசேன பிராப்தியதே சத்யகஸ்ய சதேவ ரூபம் எது அமுஷ்ய ரூபம் இது நக பரமேஸ்வரஸ்ய ரூபவத்வம் யுக்தம் அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்வியம் இது ஸ்ருதே பரமாத்ம ஸ்வரூபம் ஏற்பட்டதுனா. இன்னொரு கேது ரெண்டாவது காரணம் இது ஜீவன் தாங்கிறதுக்கு ஆதார சிரவணாக்க ஜயேஷோந்தராதித்யே ஜயேஷோந்தரக்ஷிணி. இந்த புருஷன் எங்க இருக்காருன்னு கேட்டா இந்த வாக்கியத்தை பார்த்து நம்ம சக்கனி சொல்லுவோம், ஆதித்ய மண்டலத்துல இருக்கார். ஆதித்ய மண்டலத்துல அவர் இருக்காருன்னு சொன்னா ஆதித்ய மண்டலம் அந்த புருஷனுக்கு ஆதாரம் அதிகரணமாக இருக்கு, பரமாத்மாவுக்கு ஆதாரம் கிடையாது, நிராதாரம். சாந்தோக்கியத்துல அவர் எங்க பரமாத்மா எங்க இருக்கார், எதுல ஆசிரியத்தில் இருக்கார் அப்படின்னு நாரதர் கேட்கும் போது சனத்குமாரர் என்ன சொல்லிட்டாருன்னா ஸ்ரீ மகிமின்னு சொல்லி பார்த்தார். ஸ்ரீ மகிமின்னா அப்படி மகிமாங்கிறது தனியா ஏதாவது உண்டோ அதுலதான் இவர் இருக்காரோ அப்படின்னு கேட்டா அசவான் நமகிமின்னு சொல்றாரு. அவருக்கு ஆச்சரியமே கிடையாது, வேண்டியதில்லை இருந்தார். அவர் தான் எல்லாருக்கும் ஆச்சரியமே தவிர அவருக்கு இன்னொரு ஆதாரம் கிடையாது. நீ ஆச்சரியம் என்னன்னு கேட்டா தன் சொரூபத்துல அப்படின்னு சொல்லிப்பார்றாரு. அப்படின்னா சொரூபமும் தானும் வேறுன்னு நினைச்சு விடப்படாதுங்கிறதுக்காக இல்லவே இல்லையா, ஆதாரமே கிடையாது. ஆதாரமே இல்லை பரமேஸ்வரனுக்குன்னு சொல்றது அதே உபநிஷத்து. இங்க இந்த புருஷனுக்கு ஆதாரம் சொல்றதுன்னு சொன்னா இந்த புருஷன் எப்படி பரமேஸ்வரனாக இருக்க முடியும்? அதனால அதிகரணம் அங்க சொல்லி இருக்கிறதுனாலும் இந்த குஜிரண்மய புருஷன் பரமாத்மா இல்லைன்னு தெரிகிறது. ஏஷோந்தராதித்யே ஏஷோந்தரக்ஷிணி இது நகி அனாதாரஸ்ய ஸ்வமஹிம பிரதிஷ்டஸ்ய சர்வ வியாபினா பரமேஸ்வரஸ்ய ஆதாரா உபதிஷ்யத. சர்வ வியாபி வேற அந்த பரமாத்மா சுரூபத்தை எடுத்துக்கோன்னா அதுக்கு ஆதாரம்னு சொல்றதுக்கு அதை விட பெரிய ஆதார அதிகரணம் ஒன்று, அதுதான் எல்லாத்தையும் பெருசாரு. இல்லையா ஆதாரம் பெருசா இருக்கணும், அதையும் சின்னதா இருக்கணும், சாமான்யமா லோகத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு நியமம். அதை பார்க்கும்போது பரமாத்மாவுக்கு ஆதாரமாக ஆகும்படியா இருந்ததா இருக்கணும் லோகத்துல. சபகவ கஸ்மின் பிரதிஷ்டித இது ஸ்ரே மகிமினி இதுதான் நாரதருக்கு. இதுல பரமேஸ்வரகான்னு சொல்றோம் அது அவருக்கு அவர் வியாபகர். பரமேஸ்வரன் யார சொல்றோம்? மாயையோடு சம்பந்தப்பட்ட சைதன்யம், சரீரம் கிடையாது, சுத்த பிரம்மன் தான் அவர். சுத்த பிரம்மத்துல மாயா சம்பந்தத்தை சேர்த்தா பரமேஸ்வரர் உள்ளது. அவர் சரீரங்கள்லாம் அவர் சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறம் வந்தாங்க. அவர் நம்ம கல்பனை பண்ணும் போது நாம சகுனம்னு சொன்னா உடனே கை கால் அப்படின்னு தானே பாக்குறோம். இதெல்லாம் இருக்கு, ஒரு உருவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே பாக்குறோம். வாஸ்தமா இங்க சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் இருக்காரு, அவர் ஒரு ரூபம் இல்லாதவர், சரீரம் இல்லாதவர், சர்வ வியாபகம். சரீரம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா அதுக்கப்புறம் அந்த இரண்டு கர்ப்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இரண்டு கர்ப்பருடைய சரீரமே விவாதம் சும்மா சரீரம்னு சொல்றோமே தவிர நிஜமான எப்படிங்கிறது இன்னொரு தீர்மானம் ஆகல. இல்லையா, அந்த மாதிரி இருந்துருக்கு. அதனால இந்த பரமேஸ்வரன் சொன்னால் நாங்க வந்து நம்ம நம்மளுடைய புத்தி கேட்டினது இவ்வளவுதான், ஒரு சரீரத்தோட அந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா இங்க வேதாந்தத்துல சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் அதை எடுத்துக்க முடியாது. இங்க வந்து மாயோபாசிதமான சைதன்யம் அது சர்வவியாபி உபதிஷேக அதனால இவர் பரமாத்மாவாக இருக்க முடியாது, ஆதித்ய மண்டலத்துக்குள்ள இருந்திருக்கிறவர். ஐஸ்வர்ய மரியாதா ஸ்ருதேஸ்வர் அதை இன்னும் இதுக்கு முன்னாடி சொல்லலை, இல்லதான் சொல்ல போற. மூணாவது கேட்பு என்னன்னா, இந்த இரண்மய புருஷர் ஆதித்ய மண்டலத்துல இருக்காரா, அங்கேயும் இருக்கார் அக்ஷமரிய அக்ஷபுருஷர் சொல்லி இங்கேயும் இருக்காருன்னு சொல்றோம். ஆனா ஆதித்ய மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த புருஷனுக்கு அவருடைய சாம்ராஜ்யம் இவ்வளவு தூரம் அப்படின்னு ஒரு எல்லை இருக்கு. அக்ஷபுருஷன் இருக்காரு, இவருக்கு இவருடைய சாம்ராஜ்யம் இவ்வளவு தூரம், இவ்வளவு தூரம் இவருக்கு நியமன சக்தி இருக்கு, அவ்வளவு தூரம் அவருக்கு நியமன சக்தின்னு நியமன சக்தியை விவாகம் பண்ணி நிரூபணம் பண்றது இந்த சக்தி. எப்படி தெரியுமா, தயேஷ ஏஜாமுஷ்மாத் பராஞ்சோ லோகாத் தேஷாஞ்சேஷ்டே தேவகாமானாஞ்ச இது ஆதித்ய புருஷஸ்ய ஐஸ்வர்ய மரியாதா சயேஷ ஏஜைதஸ்மாத் அர்வாஞ்சோ லோகா தேஷாஞ்சேஷ்டே மனுஷ காமானாஞ்ச இது அக்ஷி புருஷஸ்ய. ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த புருஷன் நமக்கு மேல இருக்கக்கூடிய சகல லோகங்களையும் அங்க இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு என்னெல்லாம் சுகம் துக்கம் அந்த தர்ம பலத்தை கொடுக்கணுமோ அவ்வளவுக்கும் அவர் தான் அதிபதியா இருந்திருக்கார், அவரே ஈஸ்வரனாக இருந்திருக்கார். அவருடைய ஐஸ்வர்யம் அவ்வளவு தூரம் இருக்கு. இந்த கண்ணுல தெரியக்கூடிய இந்த புருஷன் இருக்காரு, இவருடைய ஐஸ்வர்யம் என்னன்னா இந்த பூலோகத்துக்கு அடியில கீழே இருக்கக்கூடிய சகல லோகத்துக்கும் இவர் அதிபதியா இருந்திருக்கார், அங்க இருக்கிற மனுஷியாளுக்கு சர்வ கர்ம பலத்தையும் கொடுத்திருக்கார். இப்படியாக ஐஸ்வர்யத்தை விவாதம் பண்ணி சொன்னப்பனால இவர் பரமாத்மாவாக இருக்க முடியாது. பரமாத்மான்னு சொன்னோம்னா அவர் ஒரே பரமேஸ்வரர், அவருடைய ஐஸ்வர்யத்தை பங்கு போடவே முடியாது. இவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் விவாதம் பண்ண முடியாது. சர்வேஸ்வரர்னு அவருக்கு பேரு. இவர் இப்ப சர்வேஸ்வரர் இல்லைன்னு ஆயிடுச்சேன். சர்வேஸ்வரன் சொன்னா எல்லாருக்குமே ஈஸ்வரம் தானா இருக்கணும், அக்ஷ புருஷன்ங்கிறது இங்க இவ்வளவு தூரம் தான் இவ்வளவு இவருக்கு ஐஸ்வர்யம். அந்த ஆதித்ய மண்டலத்துல இருக்கிற புருஷனுக்கு அவ்வளவுதான் ஐஸ்வர்யம்னு ஒரு பரிச்சின்ன ஐஸ்வர்யம் சொன்னதுனால இவர் பரமாத்மாவாக இருக்க முடியாது. நட பரமேஸ்வரத்து மரியாதாவது ஐஸ்வர்யம் மரியாதானா ஒரு எல்ல. ஏக சர்வேஸ்வரா ஏக பூதாதிபதி ஏக பூதபாலா ஏக சேது விதரணா ஏகாம் லோகானாம் அகம்பேதாய இது அபிஷேகே. பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் போது சர்வேஸ்வரா சர்வஜா சர்வேஸ்வரா அப்படின்னு சொல்றாரு. ஏக பூதாதிபதினு சொல்றது பொதுவா சர்வபூதத்துக்கும் அதிபதி, பூதபாலா சர்வலோகத்தையும் தாங்கிட்டு இருக்காருங்கிறத சொல்றாரு. விபாகமாக இந்த லோகங்கள்லாம் நிக்கிறதுக்கு அவரே காரணமாக இருந்துருக்காருன்னு சொல்றோம். அஸ்மா இந்த மூணு காரணம், சரீரம் இருக்கு, அவருக்கு ஆதாரம் இருக்கு, ஒரு ஆதாரத்துல நின்றுட்டு இருக்கார், மூணாவது அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. இந்த மூணு காரணத்தினால இந்த இரண்மய பொருட்கள் வந்து பரமாத்மாவாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு பெரிய ஆதித்து கொடுக்கணும், யாரோ ரொம்ப புண்ணியவான் மகா யோகி அந்த மாதிரிதான் சொல்லலாம் அப்படின்னு கூறுவார்.